الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد ويا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في قرآنه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரைத்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது இந்த உலகத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபா தாபிஈன்கள் முஸ்லீமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்திலும் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளி ஊரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூற்றாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், எனவே எல்லா கட்டங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் இம்மை சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா புனிதமான ஒரு மாதமாகிய ரமலான் மாதத்தை தந்து அதனுடைய ஆரம்ப பகுதியிலே அரைவாசி கழித்த நிலையிலே நாம் இந்த ரமலானிலே இருக்கோம். எனவே ரமலானிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நல்லமல்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் செய்த அமல்களை நாங்கள் பார்த்தால் மிக முக்கியமாக ஏழு அமல்களிலே அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார். அந்த ஏழு அமல்களையும் நினைவுபடுத்திவிட்டு அந்த ஏழு அமல்களில் ஒரு அமலை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பேசிக் கொள்வதே காலத்தின் தேவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழு வணக்கங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார். அதில் முதல் வணக்கம், அதாவது சஹருடைய நேரத்திலே எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் உணவு சாப்பிட்டு அந்த பகல் நோம்பு நோக்கின்ற வணக்கமாக இருக்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக ரமலானுடைய காலத்திலே ரமலானுடைய பகல் காலங்களிலே செய்த அமல், நோம்புடைய அமலாக இருக்கிறது. இரண்டாவது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயாமுல் லைல் இரவு வணக்கம் தராவீஹ் போன்ற தொழுகைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவுகளை ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள், இரவுகளை ரமலானுடைய காலங்களிலே பகலை போன்று ஆக்கி அமல் செய்திருக்கிறார்கள். மூன்றாவது அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்ற அமல், ரமலானுடைய காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தர்மம் கொடுத்திருக்கிறார்கள், சதக்கா கொடுத்திருக்கிறார், ஏனைய காலங்களில் தர்மம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ரமலானுடைய காலத்திலே வீசுகின்ற காற்றை விடவும் வேகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய பழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். கேட்டு வருகின்ற யாருக்கும் கொடுக்காமல் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு கேட்டு வருகின்ற அனைவரின் மனதையும் வெல்லும் வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் கொடுத்து மற்றவர்களை வாழ வைக்கின்ற அமலை, தாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் நாம் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள், நாம் வாழ்வதனூடாக அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் வாழ வேண்டும், எங்களுடைய சமூகம் வாழ வேண்டும், எங்களுடைய குடும்பம் வாழ வேண்டும், குறிப்பாக இந்த நாடு வாழ வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் உலகத்திலே வாழ வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலங்களிலே செய்த மிக முக்கியமான ஒரு அமல் தான் தர்மத்துடைய அமல், சதக்கா கொடுக்கின்றார்கள். நான்காவது அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலங்களில் அதிகமாக செய்த அமல்களிலே ஒன்று, கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே உம்ரா செய்யுமாறு ஆசை ஊட்டியிருக்கிறார். இந்த காலத்தில் செய்யக்கூடிய உம்ராவுக்கு ஹஜ்ஜுடைய சவாப், ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இது நான்காவது அமலாக நாம் பார்க்கலாம். அடுத்து கண்ணியமானவர்கள் ஐந்தாவது அமலாக நாம் பார்ப்போம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே கடைசி 10 நாட்கள் இத்திகாஃப் இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறதுக்கு முந்திர வருடம் ரமலானிலே கடைசி 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். எனவே இத்திகாஃப் என்ற அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்திலே மிக குறிப்பாக செய்த ஒரு அமலாக இருக்கிறது. இந்த அமலை ஐந்தாவது அமலாக எங்களுக்கு பார்க்கலாம். ஆறாவது அமலாக பார்ப்போம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பகுதியிலே வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்கள் பிறை 21, பிறை 23, பிறை 25, பிறை 27, பிறை 29, இந்த நாட்களை அடைந்து கொள்வதற்காக குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நாளினுடைய பெருமதி இந்த 20,000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதனால் அந்த இரவை அடைந்து கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் இத்திகாஃபுடைய அமல், துவா, இஸ்திகஃபார், பாவ மன்னிப்பு, கண்ணீரோடு அது மாத்திரமல்ல தங்களுடைய மனைமாரை கூட எழுப்பாட்டி விடுவார்கள். அவருடைய கூட நித்திரையிலே இருந்து அவர்கள் எழுப்பாட்டி இந்த அமலுக்காக இரவுகளை கூட பகலாக ஆக்கி அமல் செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினார். கண்ணியமானவர்கள், இது ஆறாவது அமலாக பார்க்கலாம். ஏழாவது அமலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் எங்களுக்கு அருளப்பட்ட மாதம், என்னையும் உங்களையினாலே மறுமையினாலே அல்லாஹ் கேட்கின்ற போது உங்களுடைய இமாம் யார் என்று சொல்கின்ற போது நானும் நீங்களும் பதில் சொல்லிருக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டிய குர்ஆன், தொழிலுக்கு வழிகாட்டிய குர்ஆன், எங்களுடைய வியாபாரத்துக்கு வழிகாட்டிய குர்ஆன், என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டிய குர்ஆன், இந்த உலகத்தில் நான் குர்ஆன இமாமாக என்னுடைய எல்லா துறைகளிலும் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி கொடுப்பார்கள், ஓதி காட்டுவார்கள். அது மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஹல்காக்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். எனவே மிக முக்கியமான இந்த 7 அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக செய்திருக்கிறார். இன்னும் இதர அமல்களிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த 7 அமல்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக செய்த அமலாக குர்ஆன் ஹதீஸினூடாக பார்க்க முடிகிறது. எனவே அதிலே ஒரு அமல் குர்ஆன் திலாவத்துடைய அமல், குர்ஆனுடைய அந்த தொடர்புடைய அமலை தான் இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பேசிக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் இருக்கிறதே இது சாதாரணமான ஒரு நூல் அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த உலகத்திலே இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர், இஸ்லாத்துக்குள்ளே நுழையாத ஒருவர் குர்ஆனை பற்றி சொல்கிறார். வலீத் இப்னு முகீரா இஸ்லாத்தை ஏற்காத ஒருவர் அவர் குர்ஆனை பற்றி சொல்கிறார், வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா, வல்லாஹி இன்ன லஹு லஹலாவா, இந்த குர்ஆன் எவ்வளவு இனிமையா இருக்கிறது. فَإِنَّهُ لَتَلَاوَى فَإِنَّهُ يَعْلُو وَلَا يُعْلَى عَلَيْهِ. இந்த குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த குர்ஆன் உயர்ந்து கொண்டுதான் போகுது. இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மக்கள் கூடிக்கொண்டுதான் போகிறார்கள். குர்ஆன் தாழ்ந்தது கிடையாது என்பதாக குர்ஆனை பற்றி இஸ்லாத்தை இயக்காத ஒரு மாற்று மதத்து வந்த குர்ஆனை பற்றி அன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொன்ன ஒரு கருத்தாக இருக்கிறது. எனவே குர்ஆன் இருக்கிறதே இது அற்புதமான ஒரு நூல். இதை யாரெல்லாம் நல்லெண்ணத்தோடு இந்த குர்ஆனை படிக்கிறார்களோ, நல்லெண்ணத்தோடு குர்ஆனுடைய ஆயத்துக்களை காது கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனை முஸ்லிம் உம்மத்துக்கு மாத்திரமல்ல மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் அருக்குடையாக கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சிறப்பானதாக இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். இந்த மாதத்தை அல்லாஹ் மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர், கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறால், குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம் சிறந்தது. குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு லைலத்துல் கத்ரி இரவுகளிலே சிறந்த இரவு. அந்த இரவுக்கு ஈடாக இன்னொரு இரவு கிடையாது அன்பானவர்கள். எங்களுடைய கலாம் இறக்கப்பட்ட இரவு. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை எந்த வானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாரோ, ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் வானவர்களின் தலைவராக மாறினார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்த ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானவர்களின் தலைவராக மாறினார்கள். அந்த குர்ஆனை யார் எடுத்துக்கொண்டாரோ, இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக யார் இந்த குர்ஆனை சுமந்து கொண்டாரோ, எந்த குர்ஆன் எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டதோ, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்து கொண்டதால் அதாவது நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். நபிமார்களின் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆன் இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சோ, எந்த உம்மத் இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டுச்சோ, அன்பானவர்களே, இந்த உம்மத் தான் ஹைர உம்மத், சிறந்த உம்மத்தாக இருக்கும். இந்த உம்மத் செய்யக்கூடிய அமல் குறைவான அமல், ஆனால் நிறைவான கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். நாங்கள் தொழுகிறோம் குறைவாக, ஆனால் அதிகமான நன்மை அல்லாஹ் தருகிறான். நோம்பு பிடிக்கிறோம் குறைவாக, அதிகமான கூலி அல்லாஹ் தருகிறான். நான் சொல்லக்கூடிய தொழுகையை கொஞ்சம் எடுத்து பாருங்க அன்பானவர்களே. ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரங்கள் தொழுகிறோம். ஒரு நேர தொழுகைக்கு 10 நிமிடம் ஒதுக்கி கொண்டால் 50 நிமிடங்கள் தொழுகிறோம். ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 24 மனுஷியானங்களிலே ஒரு மனுஷியானம் அல்லாஹுக்காக சுஜூத் செய்கிறோம். அப்படி என்று சொல்லுகின்ற போது 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே ஒரே ஒரு வருடம் தொழுகிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளே 2 வருடம் தொழுகிறான்.
www.acmyc.com
ரமலான் மாதம் நோக்கு இந்த பரலான நோம்பை எடுத்து பாருங்கள். 12 மாதம், இந்த 12 மாதங்களிலே மிக முக்கியமான ஒரு மாதம் ரமலான் மாதம் நோம்பு நோக்குறோம். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள ஒரு வருடம் நோபடிக்கிறான். 24 என்றா 2 வருடம், 48 என்றா 4 வருடம், 96 என்றா 8 வருடம். ஒரு மனிதன் 96 வயதில் மௌத்தாகி விட்டார் என்றால் அது அதிர்ஷ்டந்தான். 96 வயது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவங்க கூடுதலாக செல்ற இல்ல கண்ணியமானவர்களே, 60-70 அதனோட மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு அதுக்கு அடுத்ததாக கபருடைய வாழ்க்கையை மனிதர்கள் ஆரம்பிக்கிறார்கள். 96 வயது வரைக்கும் வாழ்ந்தால் அல்லாஹ் அதிர்ஷ்டத்தை கொடுத்த மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும். எனவே அந்த அமல்களை நன்மையால் நாங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அந்த காலங்களை. எனவே 96 வயதில் ஒருத்தர் மௌத்தாகி விட்டார் என்றால் அவர் வெறுமனே தொழுதது சுஜூது செய்தது 4 வருடங்கள். இது பருவ வயதில இருந்து பிறந்ததிலிருந்து போடப்பட்ட ஒரு கணக்காக இருந்தாலும் கண்ணியமானவர்கள் அதை விட குறைவாகத்தான் வரும். அதே போன்று 8 வருடங்கள் நோம்பு பிடித்திருப்போம். ஆனா குறைவான வணக்கம் தான் நிறைவான கூலி அல்லாஹ் தருகிறான். எனவே அன்பானவர்களே, இந்த அமலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அமல் செய்வது புத்திசாலித்தனம் அல்ல, அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாப்பது. அமல் செய்வது புத்திசாலித்தனம், அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை நாங்கள் பாதுகாப்போம். நாங்கள் அமல் செய்வதில் காற்று ஆசை ஆர்வம் அந்த அமலை பாதுகாப்பதில் காட்டுவதே இல்லை. விழித்து விழித்து அமல் செய்கிறோம், இரவு பால சிரமப்பட்டு அமல் செய்கிறோம், கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைத்த காசியை லட்சக்கணக்கில் தர்மம் கொடுக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம். அன்பானவர்களே, கொடுக்க ஜக்காத்தை விளம்பரப்படுத்தாம இருக்கலாம், செஞ்ச ஹஜ்ஜ மத்தவங்கிட்ட சொல்லாம இருக்கலாம், இஹ்லாசுக்கு அவனை செய்த நல்ல மலண்ட மற்றவர்களோ பகிர்ந்து கொள்ளாம இருக்கலாம். இப்படியான நிலைமைதான் மனிதர்களுடைய நிலைமையா இருக்கு. எனவே அன்பானவர்களை செய்த அமல்களை பாதுகாக்க வேண்டும். எனவே குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா சிறந்ததாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான்.
பரிசுத்த அல் குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளை, மிக முக்கியமான சில கடமைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். முதலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, எங்களுடைய கலாம் இதற்கு செய்யக்கூடிய கடமை, இதை நாங்கள் ஓத வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு புத்தகத்தை வாசிப்பதை போல, ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு பாடலை பாடுவதை போல, அன்பானவர்களே, இந்த குர்ஆனை ஓத முடியாது. இந்த குர்ஆன் என்னுடைய உங்களுடைய குர்ஆன் அல்ல, அல்லாஹ் தந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய பேச்சு. அன்பானவர்களே, குர்ஆனை நாங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு முறை இருக்குது, அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக தஜ்வீத் முறைப்படி பேணி நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக என்றெல்லாம் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே குர்ஆனை ஓதுகின்ற போது அழகான தொழிலை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியதற்கெல்லாம் ஏராளமான சிறப்புகளை கொடுக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ரஅல் குர்ஆன் ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமதி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. குர்ஆனை நீங்க ஓதுங்க, நிச்சயமாக அந்த குர்ஆன் இருக்குது. யாரெல்லாம் குர்ஆனை ஓதுறாங்களோ நாளைய கியாமத்துடைய நாளை இந்த குர்ஆன் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும், அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்யும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் திலாவத்தில் அதிகமாக நாங்க ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், எந்த வீட்டில சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கிருந்து சைத்தான் விரண்டோடுகிறான். அன்பானவர்களே, குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீட்டுல, அதிலும் குறிப்பாக சூரத்துல் பக்ரா ஓதப்படக்கூடிய வீட்டுகள்ல இருந்து அல்லாஹ் சைத்தான விரட்டுகின்றான். குர்ஆனுடைய சத்தம் அங்கு வருகின்ற போது சைத்தான் அந்த அக்கம் பக்கத்துல கூட இருக்காமல் சைத்தான் விரண்டோடி விடுகிறான். எனவே குர்ஆன் திலாவத்திலே அதிகமாக நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். இதற்குள்ளே நிறைய பகுதி இருக்குது, நேரம் போதாது. ஒவ்வொரு சூரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறான். சூரத்துல் பக்ரா ஓதினா என்ன கூலி கிடைக்கும், சூரத்துல் வாக்கியா ஓதினா என்ன கிடைக்கும், சூரத்துல் யாசின் ஓதினா என்ன கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அதே போல ஆமன ரசூல்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத், சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய கடைசி இரண்டு ஆயத், இவைகளை ஓதுகின்ற போது என்னென்ன சிறப்பு கிடைக்கும் என்பதை பற்றி சொல்லலாமோ அலைய சொல்லி தந்திருக்கிறார். நேரம் போதாவினால் சுருக்கமாக சில விடயங்களை மாற்று நினைவுபடுத்துகின்றேன். எனவே நல்ல முறையிலே குர்ஆனை ஒரு மனிதன் தஜ்வீத் முறைப்படி பேணி குசு குழுவோடு அல்லாவை பயந்த நிலைமையிலே இந்த குர்ஆனை ஒரு மனிதன் ஓதுவான் என்றால், குர்ஆனிலே என்னென்ன சூராக்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறானோ, ஒவ்வொரு ஆயத்துக்கும் என்னென்ன சிறப்புகளை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ, சொல்லல்லாக அனைவரும் சொல்லியிருக்கிறார்களோ, அந்த எல்லா சிறப்புக்குரிய மக்களாக நாம் குர்ஆனை ஓதுகின்ற போது ஆகிவிடுகிறோம். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனை நல்ல முறையில் ஓதித்து வந்தால் சைத்தான் உங்களுடைய வீட்டில் இருக்க மாட்டான், சைத்தான் உங்களுடைய வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது. குர்ஆனை நல்ல முறையில் ஓதித்து வந்தா வாழ்க்கையில வறுமை வராது. குர்ஆனை நல்ல முறையில் ஓதித்து வந்தா கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில அல்லாஹ் கடுமையான சோதனைகளை தரமாட்டான். இன்றைக்கு நாங்க என்ன நடக்குதுண்டா, இந்த போன வருடம் தொட்ட ரமலானுக்கு தொட்ட குர்ஆன இந்த வருடம் தான் நோம்புக்கு குர்ஆன தொடக்கூடிய நிலையாக இருக்குது. அன்பானவர்களே, எந்த அளவு குர்ஆனில் கொடுக்கிற கண்ணியம் குறைந்து போயிருக்குது. பாடசாலை புத்தகத்தில் கொடுக்கிற கண்ணியம் கூட குர்ஆனுக்கு இன்று கொடுக்கப்படாத நிலைமை சில இடங்களில் பார்க்கிறோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும். அடுத்ததா குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று, குர்ஆனுடைய முக்கியமான சூராக்களை ஹிஃப்ஸ் செய்யணும். முடியுமானவர்களை குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்ய வேண்டும். குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்வது என்பது லேசான காரியம். குர்ஆனை அல்லாஹ் ஹிஃப்ஸ் செய்வதற்கு லேசான முறையில் தான் வைத்திருக்கிறார். குர்ஆனை ஓதுவதற்கு அல்லாஹ் லேசான முறையில் தான் வைத்திருக்கிறார். இந்த ரமலானிலே முடியுமானவர்கள் ஒவ்வொரு பத்துக்கும் ஒவ்வொரு குர்ஆன் ஓதி மூன்று பத்துகளுக்கும் மூன்று குர்ஆனை முடியுங்கள். அதற்கு முடியவில்லையா, பதினைஞ்சு அடுத்த பதினைஞ்சு என்று இரண்டு குர்ஆனாவது முடியுங்கள். அதற்கு முடியவில்லையா, இந்த மாதத்துல ஒரு குர்ஆனாவது முடிச்சு கொள்ளுங்கள். மாணவர்களே, இலகுவான முறையில குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு முறை இருக்குது. 600 பக்கங்கள் கொண்ட ஒரு ஹிஃப்ஸ் குர்ஆன் எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு நாங்கள் ஃபர்லான தொழுகைகள் 5 நேரங்கள் தொழுகிறோம். எனவே முஸ்லீம் என்றால் அவர் தொழுதே ஆக வேண்டும். ஒரு தொழுகைக்கு பின்னால் 4 பக்கங்கள் நாங்கள் ஓதினால், 4 பக்கங்கள் ஓதினால் 5 × 20, ஒரு நாளைக்கு 20 பக்கம் ஓதலாம். 20 × 30 = 600 இலகுவாக ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாம். 2 குர்ஆன் ஓதக்கூடிய வாசி உள்ளவர்கள் தொழுகைக்கு முன்னால 4 பக்கம், தொழுகைக்கு பின்னால 4 பக்கம், இலகுவாக மாதத்துல இரண்டு குர்ஆன் முடித்துக் கொள்ளலாம். எனவே அன்பானவர்களே, எனவே குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனுடைய முக்கியமான சூராக்கள் முடியுமானவர் குர்ஆன் முழுவதையும் ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இந்த குர்ஆன் இருக்குது, அல்லாஹ்வுடைய வசனம் இருக்குது, இந்த குர்ஆன் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நினைச்சிருக்கிறோம் செல்வம் என்பது பணம் தான், செல்வம் என்பது ஒரு கடை தான், செல்வம் என்பது ஒரு வீடு தான், செல்வம் என்பது ஒரு தோட்டம் தான் என்று நாங்கள் விளங்கி வச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, இது மாத்திரமல்ல செல்வம், இது உலகத்தில் அலங்காரமாக காட்டப்பட்ட செல்வமே தவிர உண்மையான செல்வம் குர்ஆன் தான். யார் குர்ஆனை சுமந்திருக்கிறார்களோ, யார் இல்முல் வஹய் குர்ஆனுடைய அறிவை படித்திருக்கிறார்களோ, அகீதாவுடைய மார்க்கத்துடைய தஃப்ஸீருடைய அறிவை சுமந்திருக்கிறார்களோ, அதுதான் உண்மையான செல்வம். என்னையும் உங்களையும் நரகத்திலே கருகி விடாமல் பாதுகாக்கக்கூடிய செல்வம். கண்ணியமானவர்களே, இந்த செல்வம் அதற்கு பின்னால போற செல்வம் அல்ல. இந்த செல்வம் இருந்தா அந்த செல்வத்தை பாதுகாக்கலாம், அந்த செல்வம் தேவையில்லை, இந்த குர்ஆன் செல்வத்தை பாதுகாக்கும். அன்பானவர்களே, எதை சொல்கிறேன் என்றால் குர்ஆன் ஒரு செல்வம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வருகிறார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு. நாயகமே, நான் திருமணம் படிக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நீண்ட ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியிலே கேட்கின்ற அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. பல முறை அனுப்பி அந்த சஹாபி மீண்டும் வந்து விட்டார், ஒன்றுமே இல்லை. இறுதியாக கேட்டார், உன்னுடைய உள்ளங்கள் ஏதாவது குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆம் நாயகமே என்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்து மகராக அந்த பெண்ணுக்கு ஆக்கி அந்த பெண்ணை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பாருங்கள், குர்ஆன் செல்வமாக ஆக்கப்பட்டு அந்த காலத்திலே குர்ஆன் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆனை முடியுமானவர்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும். மூன்றாவது, குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளங்க வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனுடைய கருத்துக்களை இலகுவான முறையில் நாங்கள் படித்துக் கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு கருத்து தெரியாம நாங்க ஒரு பாசைய இந்த குர்ஆனை ஓதினால் நிச்சயமாக குர்ஆனுக்கெல்லாம் நன்மையை கொடுக்கிறான், நிச்சயமாக அந்த அறுப்புக்கெல்லாம் ஒவ்வொரு அறுப்புக்கும் பல நன்மைகள் எல்லாம் கொடுக்கிறான். ஆனா கருத்து விளங்கி ஓதினா அதை விட சிறப்பா இருக்கு. அழ வேண்டிய இடத்துல அழலாம், எங்களை மாற்றக்கூடிய இடத்துல மாற்றிக் கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான வழிசாவை நாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்களை நேரு வழிக்கு எங்களை எடுத்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, எனவே குர்ஆனை நாங்கள் ஓதுகின்ற போது, அதாவது குர்ஆனை நாங்கள் வாழ்க்கையிலே அதாவது நடைமுறைப்படுத்துவது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குகின்ற போது எங்களை எங்களுக்கு திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்க வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஐந்து நேரங்கள் சொல்கிறோம், 17 ரக்அத்துக்கள், 17 ரக்அத்துக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜி. 7 ஆயத்துக்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா, இதனுடைய கருத்து எங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? மனவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை ரமலான் அடைஞ்சிட்டோம், வயது 50-60 தாண்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவு கருத்து செய்யாத சமுதாயமாக நாம் வாழ்ந்து விட்டு போனால் நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் கேட்க போகிற அவங்களோட இமாம் யார் என்று கேட்கின்ற போதோ, நானும் நீங்களும் குர்ஆன் என்று சொல்லிடுமா, பாடமாக்கிட்டு ஆன்சர் பண்றதல்ல, வாழ்க்கையில எடுத்துருத்தான் நாங்க பதில் சொல்லணும். மாணவர்களே, வாழ்க்கையில குர்ஆன் இருந்தா எங்கட வாழ்க்கை அல்லாஹ்ட பதில் சொல்லும். எனவே பாடமாக்கிட்டு பதில் சொல்றத போல அல்ல, இன்னைக்கு உலகத்துல நாங்க அப்படித்தான் வாழ்ந்துட்டு போறோம். ஒரு பிள்ளைட்ட கேட்டு பாருங்க, படிக்கிறீங்க நான் மகேந்து கேட்டாவோ படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லு, ஆனா பரீட்சையுடைய முடிவுல தெரியும் புள்ள படிச்சிருக்குதா அல்லது புள்ள விளையாடி இருக்குதா. அதே போல நானும் நீங்க சொல்றோம், நாங்க முஸ்லீமா வாழ்றோம், நாங்க முஃமினா வாழ்றோம், அல்லாட கேள்வியில் இருக்கிற நாளைய வறுமையில நாங்க முஸ்லீமா வாழ்ந்தோமா அல்லது நாங்க நடிச்சு வாழ்ந்தோமா முஸ்லீம் இல்லாம வாழ்ந்தோமா என்று அல்லாஹுடைய கேள்விதான் இருக்கிறது. எனவே நாம் அல்லாஹ் தந்த ஆயுளை நல்ல முறையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லண்டா நாளைய கயாமத்துடைய நாளை நாங்க எந்த முகத்தோடு அல்லாவை சந்திக்கிறோம்? எனவே நாங்க யாரும் அல்லாவை ஏமாற்ற கூடாது. படைத்த ரப்பு எங்களை எல்லா நேரமும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அடுத்த கடமை, கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு கடமை. நான் சொன்னேன் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குறது. ஒவ்வொரு வீட்டிலையும் தரையமத்து குர்ஆன் வைங்க. முக்கியமான சூராக்கள், சூரா யாசின், சூரா வாக்கியா, இன்னும் முக்கியமான சூரா கூடிய அந்த தர்ஜமாக்களை படியுங்க, வரலாறுகளை படியுங்க. அன்பானவர்களே, மிக முக்கியமான வரலாறுகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லப்படுகிறது, அதுல என்ன சட்டமும் எழுப்பதற்கு இல்ல. ஆனா ஒரு வரலாறு, நபியுடைய தியாகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சம்பவமாக பேசியிருக்கிறான். அந்த குர்ஆனுடைய ஆயத்துல எந்த அதாவது சட்ட திட்டங்களுக்கு தேவைப்பட்ட விடயம் ஒன்றுமே இல்ல, ஆனா ஒரு சம்பவத்தை தான் நல்லா சொல்லுறான். எனவே முன்னோர்களுடைய வரலாறுகள் பொதிந்த குர்ஆன் அது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய குர்ஆன். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்க விளங்க உட்படுவோம். அடுத்ததா குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒன்று, குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதுறோம், இந்த நாவால ஓதுறோம், இந்த நாவால பொய்யில் சொல்றோம் என்றா அர்த்தம் இல்ல. குர்ஆனை ஓதுறோம், அருவறுப்பான வார்த்தைகள் இந்த நாவால பேசுறோம் என்றா குர்ஆனே எங்களுக்கு பதுவா செய்யுது. தொழுகையாளர்களுக்கு கேடு என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்க தொழுகையில பொடுபோக்கா இருந்தா, பராமுகமாக இருந்தா குர்ஆனே எங்களுக்கு பதுவா செய்யும். நாங்க ஓதுல குர்ஆன் எங்களுக்கு பதுவா செய்யும். அளவு நிறைவையிலே மோசடி செய்த நிலையிலே குர்ஆன் ஓதினால், அளவு நிறைவிலே மோசடி செய்வதற்கு கேடு உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனை ஓதி ஓதி அதே குர்ஆன பதுவாவை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் அன்பானவர்களே. இன்னொரு இடத்துல அல்லாஹ் அலலனத்துல்லாஹி அலல்லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. நாங்க என்ன வகையான அநியாயம் செய்தோம், மான சம்பந்தப்பட்ட அநியாயமோ, பொருள் சம்பந்தப்பட்ட அநியாயமோ, அல்லது முஸ்லீம்களுக்கோ முஸ்லீம் அல்லாதவர்களுக்கோ என்ன அநியாயம் செய்தாலும் குர்ஆன ஓதுற போது குர்ஆன் எங்களுக்கு பதுவா பண்ணுது அன்பானவர்களே. எனவே நாம் இந்த குர்ஆனுடைய பதுவாவிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் குர்ஆனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும். சஹாபாக்கள் குர்ஆனுக்கு கட்டுப்பட்டார்கள், குர்ஆனை நடைமுறைப்படுத்துகிற அன்பானவர்களே. எனவே குர்ஆனுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அடுத்ததாக எங்களுடைய இமாம் இதற்கு செய்யக்கூடிய கடமையை நாம் பார்ப்போம் என்றால், இந்த கலாமை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கற்றிருக்கின்ற இந்த மிக பெரும் செல்வமாக இருக்கின்ற குர்ஆனை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் சிறந்த அமலாக உலகத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? நீங்களும் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். எனவே குர்ஆனை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் ஹைஃபுல் செய்த குர்ஆன், நாங்கள் ஓதின குர்ஆன், நாங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற குர்ஆன், இந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். எனவே இது எங்களுடைய வாழ்க்கையில் வரணும். அடுத்ததாக இறுதியாக குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் அமைதியாக இருந்து முதலாவது, அடுத்து இரண்டாவது குர்ஆனை காது கொடுத்து கேட்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்கள்ல யாரும் கதைக்க கூடாது. ஹஜ்ரத் ஓதி தொழிச்சு கொண்டிருப்பாரே, ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கும், இன்னொரு கூட்டம் பின்னால பேசிக் கொண்டிருக்கும், இன்னொரு கூட்டம் போன நோண்டி கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ரமலானுடைய காலம் நன்மைகளை தேடிக்கொள்ளக்கூடிய காலம். ரமலான நாங்க வணங்க இல்ல, ரமலான வணங்க கூடாதே, ரமலான தந்த அல்லாஹ் வணங்குவோம். அல்லாஹ் எல்லா காலங்களும் இருக்கிறான். ரமலானுடைய காலங்கள்ல பள்ளிக்கு அதிகமாக மக்கள் வருகிறார்கள். ரமலான வணங்க கூடாது, ஆனா படைச்ச ரப்பத்தான் நாங்க வணங்க வேண்டும். சில மனித துரஷ்டவசமாக ரமலானை வணங்கக்கூடிய மக்களாக, ரமலானுடைய காலம் வந்தா மாத்திரம் பள்ளி இடம் போதாது. சென்ற வாரம் ஒரு பள்ளியை பார்த்த அன்பானவர்களே, பள்ளியோடு சேர்த்து பக்கத்துல குர்ஆன் மதரசா, குர்ஆன் மதரசாவுக்குள்ளே மக்களை நிப்பாட்டினாலும் இடம் போதாது. அதுக்கு கூட மார்க்கர் எடுத்து தப்பு தப்புக்காக வண்டி கூரடிக்கிறாங்க. ஏன் அந்த நிர்வாகத்தை விசாரித்து அவர் சொல்லுறாரு, அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர் சொல்லுறாரு, ஏனைய காலங்களில் பள்ளி போதும், ரமலானுடைய காலம் வந்தா பள்ளி போதாது, அதனால குர்ஆன் மதரசா உலுக்கையும் அப்படியே நாங்க தப்ப செய்யறோம் என்று சொன்னார். மறுவர்கள் இந்த மக்கள் நோம்பில்லாத காலங்கள் எங்க போகிறார்கள்? எனவே இந்த குர்ஆன் மக்களை மாற்ற வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான ஒரு வேதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ நாங்கள் அதை காது கொடுத்து கேட்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவர், ஒரு உம்மத்துக்கே தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தின் நாயகன் நாங்கள் படித்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் குர்ஆன் ஓத காது கொடுத்து கேட்பார். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் குர்ஆன் ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுத்து கேட்பார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கு நாங்கள் அமைதியாகி இந்த குர்ஆனை காது கொடுத்து கேட்க வேண்டும். அடுத்ததாக அந்த குர்ஆனின் ஊடாக இன்னொரு நலவை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்கள் கேட்டு, அல்லாஹும்மா ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு குர்ஆன கொன்று என்னுடைய உள்ளத்தை நீ அத வசந்தமாக்குவாயாக, என்னுடைய உள்ளத்தை நல்ல உள்ளமாக ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு நிம்மதி அளிக்கிறது. இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு நாங்க வருகிறோம் நிம்மதியை தேடி. எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு கிடைக்கிற நிம்மதி ஆபீஸ்ல கிடையாது. மஸ்ஜிதுக்கு கிடைக்கிற அமைதியும் ஆரோக்கியமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் எங்களை வீட்டுல கிடையாது. மஸ்ஜிதுடைய சூழல் அலாதியான சூழல். எனவே அதற்குள்ள குர்ஆன் திலாவத்தில் ஈடுபட்டால் அந்த குர்ஆன் எங்களை மாற்றும். அந்த குர்ஆன் எங்களுக்கு நேர்வழியை நிச்சயமாக காட்டி தரும். எனவே இந்த குர்ஆனை வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை எங்களுடைய எல்லா துறைகளிலும் வழிகாட்டியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் மாணவர்களே, சில இடங்களில் குர்ஆன் எங்கேயோ இருக்குது, சில இடங்களில் குர்ஆன் கீழே வச்சிருக்கிறார், சில இடங்களில் கீழே முசல்லாவை போட்டு முசல்லாவுக்கு மேல குர்ஆன் இருக்குது, நாங்க கரதியை போட்டு மேல இருக்கிறோம். இனி சில இடங்களில் பார்த்தா டிவி டெலிவிஷனுக்கு மேல டிவிக்கு மேல குர்ஆன் வச்சு அதுக்கு மேல முசல்லாவை போட்டிருக்கு. எங்களுடைய கலாம், என்னுடைய உங்களுடைய இமாம். எனவே அன்பானவர்களே, இதனோடு கண்ணியமாக நடந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை அங்கே பதியப்பட்டிருக்கு. பல அறிஞர்கள் குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்து நிறைய விளக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். டாக்டர் கீர்த்தமூர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், குர்ஆனை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார். அவர் பெண்களுடைய வயிற்றிலே கரு வளர்ச்சி அடைவதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அவருடைய அந்த ஆராய்ச்சியிலே இறுதியாக ஒரு முடிவு கிடைக்கவில்லை. சூரத்துல் முஃமினுனை பிறட்டுகிறார். அங்கே அந்த சூரத்துல் முஃமினுடைய சில வசனங்கள் அவருடைய அந்த ஆய்வுக்கு உதவியாக இருந்து அவருக்கு நேர் வழி காட்டி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, டாக்டர் கேஷ்மில் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஜெர்மனிய நாட்டு ஒரு அறிஞர், அவரு கூட குர்ஆனை பற்றி சொல்கிறார். எத்தனையோ நூல்களை நான் பார்த்திருக்கிறேன், அதிலே முதல் பிரதி, இரண்டாம் பிரதி, மூன்றாம் பிரதி என்று இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனால் குர்ஆன் அன்று உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன குர்ஆன் இறக்கப்பட்டுச்சோ அதே குர்ஆன் தான் இன்றைய சமூகத்தில் இருக்கிறது. எந்த மாற்றமும் இல்ல. முதல் பிரதி, இரண்டாம் பிரதி என்று இல்ல, அந்த பிரதிதான் எல்லாமாக இருக்கிறது என்று அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை வாழ்க்கையை நடைபெறப்பட்டுவோம். இந்த குர்ஆன் இருக்கிறது அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனை சொல்கிறார். وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ بِشَيْءٍ مِّنَ الْقُرْآنِ نَغْرِكِنُهُ إِنَّ الْقُرْآنَ رَحْمَةٌ أَرُولَاهُ الْقُرْآنُ شِفَاءٌ أَرُوكِيمَا இருக்குது. உள்ளத்துல உள்ள நோய்க்கு நிவாரணம் குர்ஆன். வெளியில உள்ள நோய்களுக்கு நாங்கள் டேப்லெட் போடுகிறோம், வேற நாட்டு வைத்தியம் பண்ணுகிறோம். அன்பானவர்களே, உள்ளங்களில் உள்ள நோய், துருப்பிடித்திருக்கிற நோய், பாவம் என்ன நோய், மனிதன் துன்யாவை தலையிலே சுமந்திருக்கின்ற நோய், மறுமையுடைய சிந்தனை இல்லாத நோய், இதுக்கெல்லாம் மருந்து ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறார். குர்ஆன் ஷிஃபா. குர்ஆனை ஓதுங்க, அல்லாஹ் மனநோயே உள்ளத்தில் தரமாட்டான். எனவே இந்த நேரமும் எல்லா காலங்களும், ரமலானுடைய காலம் மாத்திரமல்ல, எல்லா காலங்களும் எங்களுடைய கலாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை இதனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை மிக முக்கியமாக படித்தோம் யா அல்லாஹ். எனவே இந்த கடமைகள் எந்த பொடுபோக்கும் இல்லாமல் வரும் காலங்களிலே அந்த உரிமைகளை பேணி அந்த குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய, குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா யா அல்லாஹ். வாழ்க்கையிலே கிடைத்திருக்கின்ற ரமலானை கடைசி ரமலானாக என்னை அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கி தந்துடுவாயா யா அல்லாஹ். பாவங்களை சுத்தரித்த ரமலானாக ரமலான் ஆக்கி தந்துடுவாயா. நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்த ரமலானாக தந்துடுவாயா யா அல்லாஹ். எங்களுடைய உறவுகளை வாழ வைத்த ரமலானாக ஆக்கி தந்துடுவாயா யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தாபரம் சூரகத்தை பெற்றுக் கொடுத்த ரமலானாக ஆக்கி தந்துடுவாயா யா அல்லாஹ். ஏழை எளிய மக்கள் ஊரார்களை வாழ வைத்த ரமலான ஆக்கி தருவாயா யா அல்லாஹ். குறிப்பாக அந்த நாட்டுக்கு விரிவையும் நல்ல ஒரு நிம்மதியும் தந்த ரமலான அந்த ரமலான ஆக்கி தந்துருவாயாக. இந்த துவாவை தனிப்புரின் கிருப்பையை கொண்டு ஏற்றுக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆஃபிர் தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.